Honorable Shanmugam Kukudasan, you have 7 minutes.
மாண்புமிகு அவைத் தலைவர் அவர்களே, 2025 ஆண்டுக்கான பாதுகாட்டின் மீதான விவாதத்தில் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு தொடர்பான எனது கருத்துக்களை இந்த மேலான அவையில் எடுத்துரைக்க விளைகின்றேன். இந்த நாட்டில் கல்வித்துறையை மேம்படுத்த வேண்டுமாயின் பாடத்திட்டம், கற்பித்தல் முறைமை, ஆசிரியர் பணிக்கு ஆட்சேர்ப்பு முதலியவற்றில் பாரிய மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும். அத்தோடு நிதி ஒதுக்கீடு, ஆளணி மற்றும் பகுதிய வள பற்றாக்குறைக்கு தீர்வு காண வேண்டும். எமது நாட்டில் உள்ள பாடசாலைகளில் பெரும்பாலும் ஆசிரியர் மைய கல்வியொட்டியே கற்பிக்கப்படுகிறது. மேற்கு நாடுகளில் ஹார்வர்ட் கார்ட்னருடைய மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தியரி அண்ட் டிஃபரன்சியேட்டட் லேர்னிங் தியரி, ஜான் டெபேனுடைய இன்குவாரி பேஸ்ட் லேர்னிங், வைகோசிஸ் அவனுடைய கொலாபரேட்டிவ் லேர்னிங் அண்ட் ஸ்கஃபோல்டிங் தியரி முதலிய கோட்பாடுகளை பின்பற்றி கற்பிக்கின்றார்கள். இதன் மூலம் மாணவர்கள் என்கேஜ், எக்ஸ்ப்ளோர், எக்ஸ்பிளைன், எலாபரேட், இவாலுவேட் என்ற தத்துவங்களின் அடிப்படையில் ஆர்வத்தோடு கற்கின்றார்கள். மேற்படி மாணவ மைய கல்விகளை கற்பித்தல் முறையை நாமும் பின்பற்றுவதன் மூலம் நமது நாட்டில் கற்றல் திறனையும் கல்வித்தரத்தையும் அறிவையும் மேம்படுத்தலாம். நமது நாட்டில் உள்ள மாணவர்கள் பல்கலைக்கழகம் செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு கல்வியை கற்கின்றார்கள். இதன் பொருட்டு ஆண்டுக்கு அண்ணளவாக 265,000 மாணவர் காப்போத உயர்நிலை தேர்வுக்கு தோற்றுகின்றார்கள். இவர்களில் 165,000 மாணவர்கள் பல்கலைக்கழக அனுமதிக்கு தகுதி பெறுகின்றனர். தகுதி பெற்றோரில் 40,000 மாணவர்களுக்கு மட்டுமே பல்கலைக்கழக அனுமதி கிடைக்கின்றது. மேலும் 10,000 மாணவர் கல்வியியல் கல்லூரிக்கு அனுமதி கிடைக்கிறது. தேர்வில் வெற்றி பெற்ற 100,000 மாணவரும் பல்கலைக்கழகத்துக்கு தகுதி பெற்று பல்கலைக்கழக அனுமதி கிடைக்காத 115,000 மாணவரும் என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறி நிற்கின்றார்கள். இவர்களுக்கு வழிகாட்டிய வேண்டிய பொறுப்பு அரசுக்கும் சமூகத்துக்கும் உண்டு. எமக்கு அண்மையில் உள்ள இந்தியாவில் உள்ள பல்வேறு இந்தியா உட்பட உலகில் உள்ள பல்வேறு நாடுகளில் இத்தகைய மாணவர்களுக்காக பாலிடெக் என்ற தொழில்நுட்ப கல்லூரிகள் நடத்துகின்றனர். இந்த கல்லூரிகளிலே 100,000 மூன்றாண்டு பட்டய பயிற்சி நெறிகள் கற்பிக்கப்படுகின்றன. பல்கலைக்கழக அனுமதி கிடைக்காத மாணவர்கள் இவற்றிலே சேர்ந்து எளிதாக வேலைவாய்ப்பு பெற்றுக் கொள்ளக்கூடிய சூழல் காணப்படுகிறது. அத்தகைய பயிற்சி நெறிகளை இந்த நாட்டிலும் தொடக்க வேண்டும். நமது நாட்டு கல்வி முறையானது தொழிற்சந்தையோடு இணைந்ததாக இல்லை. அதாவது தொழிற்சந்தையில் வேலை என்று பெற்றுக்கொள்வதற்கு உரிய குவாலிபிகேஷன், ஸ்கில்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் அவர்களிடம் இல்லை. இதனால் பட்டதாரிகள் தொழிற்சந்தையில் வேலைவாய்ப்பு பெற்றுக் கொள்ள முடியாமல் உள்ளார்கள். எனவே நம் நாட்டு பாடத்திட்டங்களை தொழிற்சந்தையோடு இணைந்ததாக மாற்றி அமைக்க வேண்டும். மேற்கு நாடுகளில் உள்ள பல்கலைக்கழகங்கள் தமது மாணவர்களுக்கு உலக தொழிற்சந்தையில் வேலையை பெற்றுக்கொள்ளும் விதத்தில் 1,000,000 பட்டப்படிப்புகளை நடத்துகின்றன. எடுத்துக்காட்டாக டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் 948 பட்டப்படிப்புகளை காண முடியும். இதுபோல நமது நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களும் வேலைவாய்ப்பு பெறக்கூடிய பட்டப்படிப்புகளை நடத்த ஆவண செய்ய வேண்டும். இதன் பொருட்டாக தொழிற்பயிற்சி ஆய்வு மற்றும் தாவிநிதி மற்றும் ஸ்டேம் என்று சொல்லப்படுகின்ற அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதம் திறந்து மேம்பாட்டு திட்டங்களை உள்ளடக்கிய நன்கு வரையறுக்கப்பட்ட உயர்கல்வி சீர்திருத்த உத்தியை அரசு அறிமுகப்படுத்த வேண்டும். இந்த அரசால் முன்வைக்கப்பட்டுள்ள பாதுகாட்டில் கல்வி உயர்கல்விக்கும் உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சுக்கு 206 பில்லியன் ரூபாய் மீண்டலும் செலவினமாகவும், 65 பில்லியன் ரூபாய் மூலதன செலவுக்காகவும் மொத்தமாக 271 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டை விட 11 பில்லியன் ரூபாய் கூடுதலானாகும். இந்த அதிகரிப்பு கல்வித்துறையை பொறுத்தவரை போதுமானதல்ல. மொத்த பாதுகாட்டில் கல்வித்துறைக்கான ஒதுக்கீடு 6.4% உள்ளது. இது குறைந்தது 10% அது உயர்த்தப்பட வேண்டும். ஆசிரிய அபிவிருத்திக்கு இந்த ஆண்டில் 6.13 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டை விட 2.8 பில்லியன் ரூபாய் அதிகமானது. இது பாராட்டத்தக்க வேண்டிய விடயமாகும். எனினும் தொடக்கப்பள்ளி வசதியை மேம்படுத்துவதற்கு கடந்த ஆண்டு 3.2 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டது. இந்த ஆண்டில் அது 10 மில்லியன் ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. இது கவலை தரும் செய்தியாகும். வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உள்ளிட்ட நாட்டில் உள்ள பெரும்பாலான பல்கலைக்கழகங்கள் மோசமான உட்கட்டமைப்பு மற்றும் வரையறுக்கப்பட்ட நிதியால் பாதிக்கப்பட்டுள்ளன. அறிவு சார்ந்த பொருளாதாரமாக இலங்கையை மாறுவதை நோக்கமாக கொண்டால் இந்த பல்கலைக்கழகங்களின் நவீன வசதி, ஆய்வசதிகள், நிதி மற்றும் வினைத்திறன் நான் ஆசிரியர் குலத்தை கொண்டதாக இருக்க வேண்டும். உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வித்தரத்தை மேம்படுத்தும் பொருட்டாக உட்கட்டமைப்பு மேம்பாடு, ஆராய்ச்சி மானியங்கள் மற்றும் தொழில்துறை ஒத்துழைப்புகள் முதலியவற்றுக்கான ஒதுக்கீடுகள் அரசு முன்னுரிமை அளிக்க வேண்டும். இப்பொழுது உள்ள முறையில் ஆசிரியர் வள பங்கீடு சரியான முறையில் அமையவில்லை. ஆசிரியர் நியமனத்தின் பொழுது பெரும்பாலான ஆசிரியர்கள் பின்தங்கிய இடங்களுக்கு நியமனங்களை பெற்றுக் கொண்டு வருகிறார்கள். வந்து சில காலங்களில் தத்தமது மாவட்டங்களுக்கு இடம் மாறி செல்கின்றார்கள். இந்த சிக்கலை தீர்ப்பதற்கு கல்வியியல் கல்லூரிக்கு அனுமதி வழங்கும் பொழுது பிரதேச செயலாளர் மட்டத்தில் உள்ள வெற்றிடங்களுக்கு அவ்வப்பிரதேச செயலாளர் பிரிவுகளில் இருந்து பயனர்களை தெரிவு செய்தால் இந்த சிக்கலை தீர்க்கலாம். பொது நிர்வாக அமைச்சு கிராம அலுவலர்களை தெரியும் பொழுது பிரதேச செயலாளர் பிரிவுகளில் உள்ள வெற்றிடங்களுக்கு அந்தந்த பிரதேச செயலாளர் பிரிவுகளில்
உள்ளவர்களே
இதே முறையை கல்வி அமைச்சர் பின்பற்றினால் ஆசிரியர் பற்றாக்குறைக்கு தீர்வுகாணலாம். இது குறித்து ஒரு கொள்கை முடிவை அரசு விரைவில் எடுத்து செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன். திருவண்ணாமலை மாவட்டத்தில் தொடக்க கல்வியில் 278 ஆசிரியர் பற்றாக்குறையும், இடைநிலை கல்வியில் 991 ஆசிரியர் பற்றாக்குறையும், உயர்நிலைக் கல்வியில் 606 ஆசிரியர் பற்றாக்குறையுமாக மொத்தம் 1875 ஆசிரியர் பற்றாக்குறை காணப்படுகின்றது. இவ்வாறு ஆசிரியர் பற்றாக்குறையோடு பாடசாலையில் நடத்துவது வருங்கால சமுதாயத்துக்கு எதிராக நாம் மேற்கொள்ளும் ஒரு குற்றச் செயலாகும். தொடர்ந்து இவ்வாறான வெற்றிடங்களை விட்டு வைக்காமல் அவற்றை நிரப்ப ஆவண செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன். திருவண்ணாமலை மாவட்டத்தில் 195 பாடசாலைகளில் அதிபர் இல்லாமல் இயங்குகின்றன. இது மட்டுமல்லாமல் 73 கல்வி நிர்வாக சேவை அதிகாரிகள் இல்லாமல் அலுவலகங்கள் இயங்குகின்றன. திருவண்ணாமலை மாவட்டத்தில் 78 கல்விசாரா ஊழியர்களுக்கான வெற்றிடம் உண்டு. இதில் 73 வெற்றிடங்கள் காவலாளிகளுக்கானதாகும். காவலாளிகள் இல்லாமல் பாடசாலை விடுவது அளவுக்கு வழிவகுக்கும். எனவே இந்த வெற்றிடங்களை விரைந்து நிரப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். திருவண்ணாமலை மாவட்டம் உடைந்து விடக்கூடிய நிலையில் 16 பாடசாலைகள் காணப்படுகின்றன. இவற்றை திருத்தியமைக்க 39 மில்லியன் செலவு ஏற்படும். திருவண்ணாமலை மாவட்டத்தில் 12 பாடசாலைகள் தொழில்நுட்ப ஆய்வு கூடம் ஒன்று இயங்குகின்றன. அதேபோல வகுப்பறைகளை நவீனமயப்படுத்த வேண்டிய 919 பாடசாலைகளும் உள்ளன. அதேபோன்று 15 பாடசாலைகள் வெள்ளப்பேரிடர் ஆபத்தோடு காணப்படுகின்றன. இத்தோடு யானை தாக்குதல் அபாயத்துக்குள்ளதாக கூடியவாறு 33 பாடசாலைகள் காணப்படுகின்றன. இடர்காலங்களிலிருந்து இந்த பாடசாலைகளை பாதுகாப்பதற்கான நிதி ஒதுக்கப்பட வேண்டும். இவற்றுக்கு தீர்வு காண்பதன் மூலம் நாட்டின் கல்வித்துறையினை வளர்ச்சி பாதையில் வினைத்துடன் செயற்படுத்தலாம் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன்.